சிந்தனை என்பது ஒன்று, செயல் என்பது மற்றொன்று. இங்கே சிந்தனை என்பதாகத்தான் இறைவன், அதாவது புத்தி, அந்த விவேக ஞானம் சொல்லப்பட்டது. செயல் என்பது கிரியாசக்தி என்று சொல்லப்படும், அதனால தான் சக்தி என்பது என்றே அதற்கு சொல்கிறோம். செயல்பாடு சக்தியின் மூலமாக வெளிப்படும். இப்போ செயல்பாடு சக்தியின் மூலமாக வெளிப்படுவதனாலே சக்தி என்பது செயலாக இங்கே சொல்லப்படும். இந்த ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் நல்லது நடக்காது, நல்லது எதுவும் நடக்காது. சிந்தனை தனி, செயல் தனி, இன்னொன்று இருக்க முடியாது. ரெண்டும் ஒன்றுபடும் பொழுதுதான் அதற்குரிய பயன் பலன் ஏற்படுகிறது. என்னாகும், காற்றும் நெருப்பும் சேரும் பொழுது தீ நன்றாக பற்றி கொண்டு எரியும், சரிங்களா? அதே மாதிரி ரெண்டு குணங்கள், ஒன்று பொருள்கள் ஒன்றுபடும் பொழுது அவை மூன்றாவது ஒரு தன்மையை கொடுக்கின்றன. இப்ப சிவமும் சக்தியும் சேர்ந்து இங்கே முருகனாக வந்து தோன்றுகிறது. எப்படி? திரிபுடி என்று சொல்லும் பொழுது பார்க்கக்கூடிய பொருள், இதே ஒன்றை நான் முன்னாடி இருக்கிறது மைக்கை பார்க்கிறேன், இல்லை லைட்டை பார்க்கிறேன், பூவை பார்க்க, ஒரு புஷ்பம் அப்படின்னா பார்க்கப்படக்கூடிய பொருள் புஷ்பம், பார்க்கக்கூடிய நான் இந்த ரெண்டாவது. இந்த ரெண்டுமே தனித்தனியா இருந்தா பார்வை என்கின்ற மூன்றாவது வராது. இன்னொரு உதாரணம் சொல்றேன், பல பேர் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. ரொம்ப பேருக்கு காலையில பேப்பர் படிக்கணும், இப்ப பல பேருக்கு டிவி சீரியல் பார்க்கணும், அது ஒரு நல்ல உதாரணம் நினைக்கிறேன். டிவி சீரியல் அதுவும் வேண்டப்பட்டது, வருஷக்கணக்கில் வாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், ராமாயண மகாபாரதத்தோட பிரிச்சா போயிட்டு இருக்கோம், அதை பார்த்து சிரிக்கணும் அழணும், என்ன பண்றது, அவங்கவங்க அவங்க வந்து. இந்த டிவி சீரியல் எத்தனை பேர் கேள்வி பண்ணாலும் சரி, அது ஒன்றும் முடிய போறது இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம வீட்டுக்காக தானே அங்கே ஓடிட்டு இருக்கு, இங்கே பார்க்கற மாதிரி அங்கே பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. டிவி சீரியல் பார்க்குறோம், என்ன பண்றோம், அப்போ வீட்டில் ஐயாவோ அம்மாவோ யாரோ சரி இருக்கட்டுமே, என் அம்மாவே இருக்கிறாங்க, மருமக பொண்ணு ஏதாவது இருக்கிறது, என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து சாப்பாடு வைப்பாங்க. சாப்பாடு கொண்டு வந்தா உப்பு இருக்குதா, உரப்பு இருக்குதா, சூடா இருக்குதா, குளிர்ச்சியா இருக்குதா, ஒண்ணுமே தெரியாது. இப்போ சாப்பிடக்கூடிய பொருள், ஒரு உதாரணத்துக்கே வச்சுக்கலாமே, இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்வீட்னு வச்சுக்கலாம், என்ன ஏதோ ஒரு ஸ்வீட், லட்டு வச்சுங்களேன், லட்டோ அல்வாமே ஏதோ ஒண்ணு, லட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மாவுக்கு. அன்னைக்கு வீட்டுல பண்ணிருக்கிறாங்க, பண்ணிருக்கிறவங்க ஏதோ பண்டிகைக்கு பண்ணாங்க, இது ஒரு பட்சணம் கொண்டு வந்து வச்சாங்க. சாப்பிடக்கூடிய இந்த அம்மா, சாப்பிடக்கூடிய லட்டு பொருள், இந்த ரெண்டுமே இருக்குது, இந்த அம்மா சாப்பிடுகிறது. ஆனால் அதிலே மனம் ஒன்றாத காரணத்தினால மனசெல்லாம் இங்க எடுத்து இருக்கிற டிவி பெட்டியில இருக்கிறது, அந்த ருச்சிங்கிற விஷயம் வர்றதே கிடையாது. அனுபவம் என்பது அந்த இடத்துல கிடையாது, அதை சாப்பிடக்கூடிய அனுபவம் என்பது போய்விட்டது, இல்லை. பல பேர் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் படிக்கணும், டிவி நியூஸ் பார்க்கணும், காஃபி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, என்னமோ சாப்பிட்டு இருப்பாங்க, காஃபியில என்ன இருக்கு ஒன்றும் தெரியாது, சூடா இருக்கா அரிப்பு இருக்கா ஒன்றும் தெரியாது. என்ன, அவங்க அந்த நியூஸ்ல லைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த ருச்சி தெரியவில்லை. இன்னொன்னு, இதை விட இன்னொரு உதாரணம் சொல்லலாம், இதுவாவது வேற விஷயம், இன்னொரு இதுல லைப் இருக்கிறது, மனசு எங்கேயோ போயிட்டுது. இப்ப உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம், என்னத்தையோ போட்டு அப்படியே ஏத்த முன்னாடி டிவி ஓடிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு அது என்ன ஓடுதுன்னே தெரியாது, அது ஆஃப் ஆச்சா இருக்கா தெரியாது, நம்ம மனசு எங்கேயோ இருக்கும், நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ பார்க்கப்படக்கூடிய அந்த டிவி இருக்கக்கூடியது, பார்க்கக்கூடிய ஆள் இருக்கிறான், ஆனால் பார்வை இல்லை. ஏன், ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லை, ரெண்டும் ஒன்று சேரவில்லை, பார்வை என்பது ஒன்று சேரவில்லை. இதே மாதிரி தான் தியானிக்கப்படக்கூடிய பொருள், இறைவன் முன்னால முருகப்பெருமானுடைய உருவம் இருக்கிறது, நான் இங்கே இருக்கிறேன், தியானம்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா என் மனசெல்லாம் எங்கேயோ இருக்குது. இந்த தியானம் என்பது கை கூடுமா, கூடாது. இதுக்கு அப்படியே உதாரணம் பார்த்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதாதரராக இருந்த பொழுது, கதாதரராக அங்கே ராணி ராசமணி என்பாள் வைத்த தட்சிணேஸ்வர கோயிலில் பூஜை செய்து கொண்டு, அப்படி பூஜை சாயங்கால பூஜை முடிஞ்சு பஜனை பாடிக்கொண்டிருக்கிறார். ராணி ராசமணி அங்கே அந்த இறைவியை, காளியை நமஸ்காரம் பண்றதுக்காக, வணங்குவதற்காக வந்தா, வந்து நின்று கொண்டிருக்கிறார். திடீர்னு அந்த பஜனை நின்னது விட்டார் ஒரு அற ராணி ராசமணிக்கு. இங்கேயுமா உனக்கு அந்த நினைப்புன்னு கேட்டாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இது நடந்த விஷயம் இல்லையா? அவ அழுதா, எல்லாரும் பயந்து போய் வந்தாங்க, பிடிக்கணும், பைத்தியம் முத்திட்டு இந்த பட்டாச்சாரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ சொன்னாளா, ராணி ராசமணி தப்பே கிடையாது, ரொம்ப அழகா இதை அறிவுக்கண்ணலை அருட்புணல ரா கணபதி அவர்கள் ரொம்ப அழகா இதை விவரிப்பார், தப்பே கிடையாது அவருக்கு. ஏன், கல்கத்தாவில நடக்கக்கூடிய ஒரு கேஸை பத்தி நான் இங்கே நினைத்து கொண்டிருந்தேன், அம்பிகையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனா அந்த தரிசனம், அந்த வணக்கம் என்னிடத்துல இல்லை, ஏன் என்னுடைய மனசு எங்கேயோ இருக்கிறது. இப்போ சிந்தனை இந்த மனசு புத்தி என்பது ஒன்று இருக்கிறது, செயல் என்கின்ற மற்றொன்று இருக்கிறது. ரெண்டும் சேரவில்லை என்றால் செயல் ஒரு பக்கம் இருக்கும், அது பிரயோஜனப்படாது. என்னத்தையோ வெட்டிட்டு இருப்போம், என்னத்தையோ எழுதிட்டு இருப்போம், என்னத்தையோ சாப்பிட்டு இருப்போம், எதையோ பார்த்து கொண்டிருப்போம். செயல் இருக்கிறது, இங்கே செய்யக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. இந்த புத்தி ஒன்று சேரவில்லை, மனம் அதிலே ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் பார்வை என்பதோ தியானம் என்பதோ ருச்சி என்பதோ ஏற்படுவது கிடையாது. இங்கு இந்த அனுபவம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் முருகப்பெருமான். ஆனந்தம், அனுபவம் என்பது இந்த இடத்துல ஆனந்தம். இந்த ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். நாம் ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். இது ஆபீஸா இருந்தாலும், வீடா இருந்தாலும், பூஜையா இருந்தாலும், நம்ம வாழ்க்கையா இருந்தாலும் இதுதான். நம்முடைய சிந்தனை மனசு, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் ஒரே இது. நாலு பகுதி மனத்துக்கு சொல்லுவார்கள், மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு சொல்லி அந்த கர்ணங்கள். இந்த நாளையும் ஒன்றாக நான் இப்பொழுது வைத்துக் கொள்ளுகிறேன். அவ்வளவுதான், இந்த புத்தியான விவேகமான மனசானது இருக்கிறதே அது வந்து செயலோடு ஒன்றுபட வேண்டும். ரெண்டும் தனித்தனியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஆனந்தம் என்கின்ற அனுபவம் அல்லது முருகப்பெருமான் என்கின்ற தன்மை தோன்றாது. இப்ப என்ன ஆகுமது? தோன்ற வேண்டும் என்றால் அதுக்கு பேர் தான் திருமணம்னு. இது வேற ஒண்ணும் கிடையாது. பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம்னா என்ன? முருகப்பெருமானுடைய தோற்றத்துக்கும் முன்பகுதி என்னது? அது செயலும் சித்தமும் ஒன்று சேர்ந்தது. அவ்வளவுதான் முக்கியமான விஷயம் தான். செயலும் சித்தமும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்தது. ரெண்டும் ஒன்று சேர்ந்த பொழுது முருகப்பெருமானுடைய அவதாரம் நடக்க ஆரம்பமாகும். அவ்வளவுதான், இது மட்டுமே காரணம் கிடையாது. நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு இன்னொரு அடுத்த முக்கியமான விஷயம் உண்டு. இப்போ நம்ம நினைக்கக்கூடியது எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஒரு சாப்பாட்டை பத்தி, லட்டு சாப்பிட்றத பத்தியோ டிவி பாக்குறத பத்தியோ நம்ம சொல்லிட்டு இருக்கல. முருகப்பெருமான் என்கின்ற ஆனந்த சச்சிதானந்த சுரூபம் தோன்ற வேண்டும் என்றால் இதுக்கு முன்னாடி நம்ம எதை எடுத்துக்கொண்டோம்? நமக்கு பலவிதமான துன்பங்கள் இருக்கின்றன. நாமே வருவித்துக் கொண்டது நமக்கு வரக்கூடிய இந்த ரெண்டு விதமான துன்பங்களும் போய் இன்பம் வர வேண்டும், ஆனந்தம் வர வேண்டும் அப்படின்னு இருந்தால், அந்த முருகப்பெருமான் தோன்ற வேண்டும் என்று இருந்தால் இவை மட்டுமே பத்தாது. நான் என்ன செய்கிறேன்? செயல்படுகிறேன், புத்தியோடு சேர்த்து செயல்படுகிறேன். அப்படி இருந்தாலும் கூட நடக்காது. வேற என்ன நடக்கணும்? முக்கியமான ஒரு விஷயம் உண்டு இங்க, முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்தை கூட பார்க்கலாம். இவர்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயாச்சு. பார்வதி பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் ஆயாச்சு. கைலாய மலையில இருக்கிறார்கள். இந்த தேவாதி அவர்கள் சும்மா இருக்க முடியல. குமாரன் பிறப்பானான்னு சொல்லிட்டு வாயுவை எப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேரும்னு வாயுவை நோட்டம் போடுறதுக்காக அனுப்பிச்சாங்களாம். வாயுவை நந்தி தேவர் பார்த்து நிறுத்தி அவர் வந்து விரட்டி அனுப்பிச்சாராம். இறைவனை நோட்டம் போடக்கூடாது, போடி போ அப்படின்னாராம். இந்த வாயுங்கிறது என்ன தெரியுமா? வாயுங்கிறது ஹடயோகம். என்னுடைய செயல் சிந்தனை ரெண்டுமே ஒன்றுபட வேண்டும் என்றால் பிராணாயாமம் முதலிய இந்த ஹடயோகம் இருக்கிறதே, ஆசனம் தாரணம், அதாவது யமம் நியமம், ஆசனம் தாரணம், பிரத்யாகாரம், தியானம், இந்த சமாதி, இப்படியே தாரணை சமாதி என்றெல்லாம் இந்த அஷ்டாங்க யோகம் இருக்கிறதே, இந்த அஷ்டாங்க யோகத்திலே செயலும் சிந்தனையும் ஒன்றுபடும். ஆனால் இறைவன் இதனாலே தோன்றுவான் என்றால் கிடையாது. நாடிற்று காணநாதன நின்ற நாதா என்று பாடுவர் அருணகிரிநாதர். நாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்த தாத யோகிகள் நாடிற்று காணநாதன நின்ற நாதா. நாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்தாத யோகிகள் நாடேற்று காணொண்ணாதன நின்றனாத. பல இடங்கள்ல இது மாதிரி சொல்லுவார். அசட்டு யோகி அவத்திலே குவால் மூடி பூசித்து வாடு மாயாத, அசட்டு யோகியாகாமல் என்னையாழ்வாய் அனித்தமான மூன் நாளும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயும் போடாத பகை சாகாதீ. தவத்திலே குபால் மூலி
பூசித்தவாடு மாயாத அசட்டு யோகியாகாமல் என்னையாய் சென்னித்த காரியோபார்
அப்படியே போயிட்டே இருக்கும். அனித்தமான ஊனாளும்னு சொல்லி ரொம்ப அழகா அருமையான திருப்புகள் அதில் சொல்லுவார். அனித்தமான ஊன் நாளும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து அவத்திலே குவால் மூலி புசித்து வாடு பாயாத அசட்டு யோகி. அப்படி இருக்கக்கூடிய அசட்டு யோகிம்பார் அந்த இடத்துல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் இவர்களுக்கு சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டு விட்டது, தியான நிலை வந்தாச்சு. ஆனால் இறைவனுடைய அருள் கிடைக்கும்னா கிடைக்காது, அதுதான் வாயுவை விரட்டினது. அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல இருந்து என்ன பண்ணாங்க தேவர்கள் கதையில பாருங்க. தேவாதி தேவர்கள் மேருமலை சாரலிலே சென்று இறைவனை நோக்கி தவம் செய்கிறார்கள். கதையில் என்ன சொல்லப்படுகிறது? இறைவனை நோக்கி தவம் செய்கிறார்கள். விஷ்ணு பிரம்மா எல்லாரும் சேர்ந்து பரமேஸ்வரனே சர்வேஸ்வரனே எங்களை காக்க வேண்டும், சூரபத்மாதி இந்த அவுணர்களாலே துன்புறக்கூடிய எங்களுக்கு காப்பாற்ற வேண்டும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் புத்தியானது, புத்திங்கிறது இந்த இடத்துல என்ன சொன்னோம் நம்ம, சிந்தனைங்கிறது சிவன் ஞான நிலைக்கு சென்று அவரும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். எதை நோக்கி? தனக்கு மேல அயனனாகி அரியனாகி அரணனாகி அவர் மேலா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருக்கிறானே அவனை நோக்கி. எவன் அவருக்கு குருவாக பரம குருவாக பரம குரு வந்திக்கும் சத்குருநாதா அப்படிம்பார். அப்படி குருவுக்கு குருவான அவனை நினைத்து கொண்டிருக்கிறார், தவம் செய்து கொண்டிருக்கிறார். யாரு? பரமேஸ்வரன். அங்கே அம்பிகை இன்னொரு பக்கலிலே தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இது மூன்று மாதிரி. ஒரு அடுப்பு வைக்கணும்னா ரெண்டு கல்லில் வைக்க மாட்டோம். அடுப்பு பழைய காலத்து அடுப்பு பார்த்துருக்கீங்களா? இந்த காலத்து அடுப்பு நான் சொல்லலை, இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்கு. இந்த கேஸ் ஸ்டவ்ல மேலே பர்னருக்கு மேலே வைக்கிறோம் பாருங்க, ஸ்டாண்டு எப்படி இருக்கு, அந்த பர்னர் எப்படி இருக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு மூணு இல்லை நாலா தான் இருக்கும், ரெண்டாலாம் இல்லை. அது மாதிரி தான் இந்த மூன்று மாதிரி. இது ஒரு திரிபுட்டியாக முக்கோணமாக மூன்று நிலைகளில் மூன்று கோணங்களை உடையதாக இருக்கிறது. என்ன? மூன்று இடத்துல தவம் செய்கிறார்கள் தேவாதி தேவர்கள். தவம் செய்கிறார்கள் எப்போ? முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியும் தவம் செய்தார்கள், கல்யாணத்துக்கு பின்னாடியும் தவம் செய்தார்கள் கந்தபுராணத்து பிரகாரம். அதே மாதிரி தான் நல்ல குணங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி பிரார்த்திக்க வேண்டும், இறைவனை நோக்கி பிரார்த்திக்க வேண்டும். முதல்ல இருந்து என்ன பார்த்தோம் நம்ம? வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தை வச்சு கெட்ட சகவாசத்தை தொலைக்கணும், நல்ல சகவாசத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். நம்முடைய ஆசையை இறைவனுக்காக மடைமாற்றம் செய்ய வேண்டும். செயலும் சிந்தனையும் ஒன்றுபட வேண்டும். எல்லாம் ஆனாலும் கூட இறை கருணை அப்படி வருவது கிடையாது. நான் தியானம் பண்ணிட்டா இறைவன் வந்து அப்படியே முன்னாடி நின்றுட மாட்டான். தியானம் என்பது அது திருப்பம் என்ன? ஒரு பிராக்டிஸ், ஒரு பயிற்சி. எதுக்காக பயிற்சி? இறைவா உன்னை நீதான் கத்தின்னு நினைச்சு உன்னை தவிர வேற கதி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதற்காக தியானம். என்னுடைய மனத்தை பக்குவப்படுத்துகிறேன். நீ தான் எத்தனையாலும் நீ டூளிக்க கிருபையாகி, நீ தான் எத்தனையாலும் நீ டூளி கிருபையாகி, மாதானத்தனமானார் மாயானதருள்வாயே, வேதா மைத்துன வேளே வீராசர் குணசீலா ஆதார தொழியானே ஆரூரில் பெருமாளே. நீதான் எத்தனையாலும் நீடூழி கிருபையாகி, பிரிய கிருபை வேணும். கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும். அருணகிரிநாதர் பாடுவார், என்ன பண்ணணும்? கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும், எனக்கு கூட்டு கொடுக்கணும். என்னால வாங்கிக்க முடியாது இறைவா, எனக்கு அந்த அதுக்குள்ள சக்தி கிடையாது. நான் போய் உன்னிடத்துல வாங்கிட்டேன்னா இறைவனுக்கு வரியாது இல்லை. இப்ப என்னுடைய முயற்சியாலே இறைவனை அடைய முடியும்னா முயற்சி பெரிதாயிடும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். நான் போய் ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்கணும்னு இருக்கிறேன்னு வச்சுங்க, அவருக்கு ஒரு டிரைவரு பிஏ இப்படி இருக்கிறாரு, அவர் வந்து சொன்னா நடக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு சிஎம்ஓட இவர் பெருசாகிடுவார். சிஎம் பண்ண போறார், ஆனா இவர்கிட்ட என்ன பண்ணுவேன், இவர் சொன்னா தான் நடக்கும். இதுக்கு இன்னும் அதே அவ்வளவு தூரம் போனோம். நம்ம வீட்டில் என்ன நடக்குது? பிச்சைக்காரன் வர்றான், பிச்சைக்காரன் யார் இடத்துல கேட்கறான்? பகவான் பிக்ஷாந்தேகின்னு யாரும் சொல்றது இல்ல, பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னா என்ன அர்த்தம், அம்மா தாயே பிச்சை போடணும் தான், அப்பா பிச்சை போடணும்னு கேட்கறானா, அவனுக்கு தெரியும் இவரே பிச்சைக்காரர் தான், இவரே அம்மாட்ட தான் வாங்கிக்கிறாரு, அப்ப யாரு கொடுப்பாங்களோ அவரிடத்துல போய் கேட்கணும், இப்ப யாரு சக்தி அங்கே, யாரு கொடுப்பா, அம்மா தான் கொடுக்குறா, அம்மாட்ட போய் டைரக்டா கேட்டுடலாம் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான், யாரு கொடுப்பாங்களோ அவங்க எடுத்தா, இப்ப என்னுடைய முயற்சினாலே முடியாது, இப்ப இவரிடத்துல போய் கேட்டா அவர் வந்து பாவம் கேட்டிருக்கிறான், அவனுக்கு போடு, அவனுக்கு போடுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ யாரு போடுவாங்களோ அவங்களிடத்திலேயே தானே நம்ம போக வேண்டும், இப்ப என்னால ஆகாது, அவன் தான் கொண்டு வந்து தர வேணும், என்னால முடியாது, இப்ப என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, அப்ப என்ன செய்கிறேன், நீதான் கதி, நீதான் எத்தனையாலும் நிடூழி கிருபையாகி, நீதான் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், என்னால முடியாது, நீ எனக்கு கிருபை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து தர வேண்டும், ஊழ்வ கிரிக்கு சுழல்வேனை ஆழ்வதும் ஒரு நாளே என்று, என்ன நீதாண்ட ஒரு நாள் வந்து ஆள வேண்டும் என்று அவனிடத்துல கேட்க வேண்டும். இந்த தபசுங்கிறது அதுதான், வெறும் கிடையாது. தவம்னா என்ன, ஒன்றிலே ஊன்றி இருப்பது, தவம்ங்கிறது என்ன, ஊன்றி இருப்பது, எதை பத்தியும் சிந்தனை இல்லாம ஏகாக்கிர சித்தத்தோடு ஒன்றிலேயே ஊன்றி இறை கருணைக்காக பிரார்த்திப்பது, வேற ஒண்ணுமே தபசுனா வேற ஒண்ணுமே இல்லை. தபசுனா என்ன, தபஸ்வாத்தியாயனர்தாம் எடுத்த உடனே ராமாயணத்தில் ஆரம்பிக்கும், தபசோக்ரேண, ராமாயணத்துல பார்வதியினுடைய தபசை பத்தி வால்மீகி சொல்லுவார், தபசோக்ரேண, உக்ரமான தபசு பார்வதி பண்ணான்னு. இப்போ கந்த புராணத்தில் சொல்லும்போது தபம் செய்தார்கள் எல்லாரும் என்று, உக்ரமான தபசை தபசை செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். என்ன தபசுனா என்ன, இறைவனை நோக்கி அவனுடைய கருணைக்காக பிரார்த்திப்பது, என்னுடைய சுயல் சிந்தனை, என்னுடைய வாக்கு மனசு எல்லாம் சேர்ந்து பகவானே அவனுடைய கருணை வேணும் 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 என்று அழுது அழுது அவனுடைய அடியடைய வேண்டும். அவன் தான் அவன் கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு பிரார்த்தனை தான் நம்மளால பண்ண முடியும். இந்த பிரார்த்தனை, ஒன்றுபட்ட பிரார்த்தனை இருக்கிறதே, மனம் ஒன்றுபட்ட, புத்தி ஒன்றுபட்ட, செயல் ஒன்றுபட்ட பிரார்த்தனை இருக்கிறதே, இந்த பிரார்த்தனைக்கு பேரு மனசு. அதை யாரு பண்ணணும், நம்முடைய அங்கங்கள் எல்லாம் பண்ணணும். முதல்ல சொன்னேன், தேவர்கள்னா யாரு, தேவர்கள் எல்லாம் நம்முடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்துக்கும் அபிமான தேவதைகள். என்னுடைய கண் அவனையே பார்க்க வேண்டும், என்னுடைய வாய் அவனையே பாட வேண்டும், என்னுடைய கை அவனையே தொழ வேண்டும், என்னுடைய கால் அவனையே வலம் வர வேண்டும், என்னுடைய உடம்பு அவனையே நமஸ்காரம் பண்ணணும், எல்லாம் அதுதான். என்னுடைய பஞ்ச இந்திரியங்களினாலும் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாவற்றினாலேயும் இறைவனை நோக்கி கிடைக்கணும் கிடைக்கணும்னு தவிக்கக்கூடிய தவிப்பு இருக்கே, அதுக்கு பேரு தேவர்கள் செய்திருக்கக்கூடிய தவம். அங்கே தேவர்கள் மேருமலை இடத்திலே தவம் செய்கிறார்கள். இதுக்கும் பலவிதமான பொருள்கள் சொல்லலாம். அந்த மேருமலை என்பது இந்த மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய முதுகெலும்பு சொல்லுகிறோம்ல, அதுக்கு பேர் மேரு தண்டம் என்று இந்த முதுகெலும்பை சொல்லுவார்கள். இந்த முதுகெலும்பு சரியா இருக்கணும், கீழே மூலாதாரத்தில இருந்து வரணும். அதனால தான் அடிவாரத்தில் குகைக்குள்ளே இருந்து அவர்கள் தவம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மூலாதாரத்திலிருந்து அடி இடத்திலே இருந்து அந்த மேலே ஆக்கிக்கு செல்ல வேண்டும், இதுதான் இந்த தபசுங்கிறது செல்லக்கூடியது. ஆனா இது யோக தத்துவத்துக்கு மாறப்பட்டது, இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது. ஏன்னா வாயுவே விரட்டினார் நம்ம சொன்னோம். இப்ப அங்கிருந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள், இறைவனை பிரார்த்திக்கிறார்கள். அடிப்படையிலிருந்து இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், தேவதைகள் பிரார்த்திக்கிறார்கள். அதாவது நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய எல்லா பொறி புலன்களும் நம்முடைய எல்லா விதமான அங்கங்களும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். அடுத்தது என்ன, என்னுடைய சிந்தனை, அதான் சிவபெருமான் அவரும் தவம் பண்ணார்னார், அவரும் தவம் பண்ணார். அவர் என்ன தவம் பண்ணார், முருகப்பெருமான் வருவதற்காக. என்னுடைய சிந்தனையும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும், என்னுடைய செயல்களும் இறைவனை நோக்கி, அதான் சக்தி, என்னுடைய செயலும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். இப்ப என்னுடைய சிந்தனை செயல் என்னுடைய அங்கங்களிலே இருக்கக்கூடிய எல்லாம், செயல் இருக்கிறது எப்படி செய்ய முடியும், அங்கங்கள் எல்லாமே எப்படி செய்ய முடியும், இந்த மூன்றும் ஒன்றுபட வேண்டும். என்னுடைய மனம் புத்தி செயல் எல்லாம் சேர்ந்து ஒன்றுபடும் பொழுது எல்லாம் சுமனசுன்னு பேர். அதாவது தேவதைகளுக்கெல்லாம் சுமனசுன்னு பேர், நல்ல மனசை உடையவர்கள்னு ஒரு அர்த்தம், பூ மாதிரி இருக்கக்கூடியவங்களாம். இப்போ அதே மாதிரி தான், நல்ல மனசோட மனசு, சித்தம் என்கின்ற புத்தி, செயல் என்று சொல்லக்கூடிய அம்பிகை, இந்த மூன்று பேரும் அப்படி மூன்று முக்கோணமாக இருந்து செய்யக்கூடிய தவம் இருக்கிறதே, இந்த தவம் என்று சொல்லக்கூடிய உக்ரமான பிரார்த்தனையினாலே மட்டும்தான் இறைவன் கிடைப்பான். ஏன்னா மீண்டும் இதை பார்க்கிறோம், இறைவன் அப்படி வந்தா இவர்கள் தவம் செய்தாலும் கூட இவர்கள் மனமான பிறகும் கூட முருகப்பெருமானை தரவில்லை. அப்ப மீண்டும் பிரார்த்திக்கிறார்கள், இறைவா எங்களுக்கு முருகப்பெருமானை தர வேண்டும், நீ தரல் வேண்டும், நின்னையே நின்பால் நிகர்க்க என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றார்கள். இப்போ முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகப்பெருமானுடைய அவதாரம் எங்கிருந்து வருகின்றது? ஞானம் சச்சிதானந்த சுரூபனாக இருக்கக்கூடிய பகவான் எங்கிருந்து வருகிறார்? செயலில் இடத்திலே இருந்து வரவில்லை, செயல் என்கின்ற சக்தியின் இடத்திலே இருந்து வரவில்லை. சக்தியானது உள்ளே லயித்து விடுகின்றது, எங்கே சிவனுக்குள்ளே லயித்து விடுகின்றது. அங்கே சக்தி ஓடினாள்னு கதை வரும், ஓடல்ல, உள்ளே உறைந்து விட்டாள். சிந்தனைக்கு உள்ளே செயலானது அடங்கி விடுகிறது. எப்பொழுது செயல் அடங்கி சிந்தனை அமைதி அடைகிறதோ அந்த அமைதியான மனத்திலே இருந்து, அமைதியான சிந்தனையிலே இருந்து ஞானம் தோன்றுகிறது. அந்த ஞானத்திலே இருந்து ஆனந்தம் தோன்றுகிறது. அந்த ஆனந்தமே வடிவானவன் தான், அந்த ஆனந்த முருகனாக இருக்கப்பட்டக்கூடிய ஸ்கந்தன், சுப்பிரமணியன், குகன், அந்த முருகனாக வந்து அவதாரம் செய்கிறான். எங்கிருந்து வந்தது? திருப்பி யோசனை பண்ணி பாருங்க. மூன்று பேர் தவம் செய்கிறார்கள். இது செயலினாலே இறைவனை பிரார்த்திக்கிறோம், சிந்தனையினாலே இறைவனை பிரார்த்திக்கிறோம், நம்முடைய மனத்தினாலே இறைவனை பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய சித்தத்திலே இருந்து, அதனால் தான் முனிவில சித்தமே தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி என்று சொன்னார். புத்தி இருக்கிறதுல அதிலே இருந்து ஞானம் தோன்றுகிறது, ஞானத்திலே இருந்து இறைவன் தோன்றுகின்றான். புத்தி என்று சொல்லப்பட்ட இறை குணத்திலே இருந்து, சிவபெருமானிடத்திலே இருந்து மங்களமான தன்மை தோன்றும் பொழுது, அந்த புத்தி நாம நினைக்கக்கூடிய சாதாரணமான புத்தி இல்ல, சைவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது இருவினையொப்பு மலபரிபாகம் என்று சொல்லுவார்கள் இல்லையா. இந்த நல்வினை தீவினைகள் தாண்டியவனாக, தன்னுடைய ஆணவம் கர்மம் மாயை எல்லாம் போக்கியவனாக, இதற்கு அப்பாற்பட்டு இந்த புத்தியானது தெளிந்து மேலே வரும் பொழுது எப்படி பாலை தர அப்படியே கடந்த தயிரை கடையும் பொழுது மேல அப்படியே வெண்ணெய் வந்து நிற்குமோ, அது மாதிரி விறகிற் தீனன் பாலில் படு நெய் போல் மறையென்று இருக்கக்கூடிய எம்பெருமான் உள்ளே இருந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஞானமானது வெளிப்படுகிறது. ஞானம் வரும் பொழுது இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கது வேண்டும். அவர் வேற எதுக்கோ பண்ணார் பாரதி, ஆனா இப்பொழுது சொல்ல வேண்டும். இந்த ஞானம் இருக்கிறதே, இந்த ஞானம் வரும் பொழுது அந்த ஞானம்தான் முருகன். அந்த ஞானத்தினாலே மட்டும்தான் ஆனந்தத்தை அடைய முடியும். அந்த ஞானம் எங்கிருந்து வரும்? நம்முடைய புத்தியிலே இருந்து வரும். இந்த புத்தி எப்பொழுது வரும்? இந்த செயல் அடங்கி சுமாயிரு செம்மான் மகளை திருடன் திருடன் தெம்மான் முருகன் பிறவான் நிறுவான் சுமாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் என்றும் அறிந்தலனே எப்பொழுது வரும்? நம்முடைய மனமானது அடங்கிய பொழுது. இதுக்கு இன்னொரு தன்மையும் பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது திணியான மனோ சிலை மீது உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு முதன் பார்த்தோம். நெஞ்ச கனகல் நிகழ்ந்துருகன்னு மலை என்பது வேறொன்னும் கிடையாது, நம்முடைய பாவமானது சேர்ந்திருக்கிறது, வாசனைகள் சேர்ந்திருக்கின்றது. அதுக்கு மேல மனதானது சென்று அதை கரைத்து தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஞான பிரகாசத்தை வெளியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், வெளியிலே கொண்டு வர வேண்டும். ஞானமானது எங்கிருந்து வருகின்றது? உள்ளே இருந்து வருகின்றது. குகன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லும்படியாக இறைவன் வந்து தோன்றுகின்றான். நமக்கு உள்ளே இருந்து குகனாக வந்து தோன்றுகின்றான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலமாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பு, இந்த ஜோதி புலம்புதான் நம்முடைய ஞான பிரகாசம். முதல்ல சொன்னதுக்கு அப்படியே வந்தமா, ஞான பிரகாசம்னா என்ன? நற்செயல்கள் செய்யும் பொழுது பிரகாசம் ஏற்படுகிறது. நற்செயல்கள் எப்ப செய்வோம்? நமக்கு ஞானம் இருக்கும் பொழுது, அறிவு இருக்கும் பொழுது, நல்லறிவு இருக்கும் பொழுது நல்ல காரியத்தை செய்கிறோம். நல்ல காரியத்தை செய்யும் பொழுது பிரகாசம் ஏற்படுகிறது. அடிப்படையான இதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம் எது? ஞானம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் எது? ஞானம். அந்த ஞான ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய முருகன் இருக்கிறானே, ஞானத்திலே இருந்து தோன்றுகிறான். ஞானம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. எப்படி தயிர் அந்த மோராக்கி மோரை கடையும் பொழுது தயிரை மோராக்கி கடைகின்றோமோ, அதே மாதிரி கடைய கடைய நம்முடைய துன்பங்கள் நல்வினைகள் தீவினைகள் என்கின்ற ரெண்டும் சே போட்டு அந்த மத்தில ரெண்டு கயிறு போட்டிருப்பாங்களாம். பழைய காலத்து தன்மை இப்போ எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் அவங்கவுங்க மிக்சியில் கூட ஓட்டுறோம். அதை எடுத்து பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, ரெண்டு அந்த மத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கயிறு, இவர்கள் திருப்புவதற்காக மற்றொரு கயிறு, ரெண்டு கயிறு இருக்கும். நல்வினை தீவினைகள் என்கின்ற இரண்டு கயிறை போட்டு இந்த மத்த சத்து என்கின்ற செயல் மூலமாக நம்மை இந்த உலகத்திலே கடையும் பொழுது அதற்கு உள்ளே இருந்து வெண்ணெய் என திரண்டு இந்த ஞானமானது வருகின்றது. எங்கே இந்த உலகம் என்கின்ற பாத்திரத்திலே இருந்து இந்த சலனப்பட்ட மனம் புத்தி இவற்றிலே இருந்து ஞானமாகின்ற வெண்ணெய் திரண்டு வருகின்றது. அதுதான் நெய்யாகும். பாலிர் படுநெய் போர் மலையன் என்றோழன் மாமணி சோதியான் என்று உள்ளே இருக்கின்றது. அதே போலத்தான் உள்ளே இருந்து 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 என்று அந்த கரியானது வைரமாகிறது. வைரத்தை பட்டை போடுவதை போலவே இந்த உலகத்தில் இருந்து இறைவனை நினைந்து நினைந்து அவனுடைய அருளுக்காக அழுது அழுது அவனுக்கு பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால், தவம் செய்தோம் என்று சொன்னால், இறைவன் என்கின்ற அந்த பிரகாசம் வைரத்திலே பட்டை தீட்டும் பொழுது எப்படி விழுதுமோ அது மாதிரி பட்டை தீட்டப்பட்ட வைரம் போலவே, அந்த மோரிலே இருந்து வரக்கூடிய வெண்ணையை போலவே இறைவன் நமக்குள்ளே இருந்து வந்து தோன்றுகின்றான். அவன் வந்து தோன்றக்கூடிய தன்மை நமக்குள்ளே ஏற்படுகிறது. நமக்குள்ளே அந்த ஆனந்தம் ஞானானந்தம் ஏற்படுகிறது. ஏற்படுவதற்கு இவ்வளவு வேண்டும். மீண்டும் நினைத்து பாருங்கள், என்ன பண்ணணும்? முதல்ல கஷ்டப்படுறோம்னு தெரியணும் நமக்கு. இந்த கட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மை வந்தால் வைராக்கியம் வரணும். கெட்டதுகளை விலக்கணும், நல்லவர்களோடு சேரணும், இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆசைகள் ஏற்படும் பொழுது அந்த ஆசைகளையே இறைவனுக்கு பிரார்த்தனைக்கு துணையான கருவிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். செயல், சிந்தனை, மனது எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இந்த எல்லாம் ஒன்று சேரும் பொழுது நம்முடைய மனத்திலே, நமக்கு உள்ளே, மனத்திலேன்னு சொல்றது தவறான வார்த்தை, நமக்கு உள்ளே இந்த மூன்றும் ஒன்று சேரும் பொழுது மனம், மொழி மொழின்னு சொல்வதை விட சிந்தனை, இந்த மனம் சிந்தனை செயல் இந்த மூன்றும் ஒன்றுபட்ட பொழுது நம்முடைய சிந்தனையிலே இருந்து ஞானமாக ஆனந்தமாக முருகப்பெருமான் உத்பவம் செய்கிறான். ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன். இவன் எப்படி வந்தான்? ஆறு முகம் கொண்டு வந்தான். எதுக்காக ஆறு முகம் கொண்டு வந்தான்? காம குரோத லோப மோக மத மாத்சரியம் இந்த ஆறையும் அழிப்பதற்காக ஆறு முகங்களை கொண்டு வருகிறான். எல்லா இடத்திலேயும் நார்த்திசைகளிலேயும் மேலும் கீழேயும் பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்கிறேன். ஆறு முகம் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா இடத்திலேயும் ஞானம் வந்துவிட்ட பொழுது அது எல்லாவற்றையும் என்ன செய்கிறது? ஆட்டிப்படைக்கிறது. எல்லா இடத்திலேயும் அது சேர்ந்து நிற்கிறது. எல்லாம் பறந்து நிற்கிறது. அப்படி பறந்துபட்ட வேல் போல இதுக்கெல்லாம் தத்துவங்கள் பார்க்க போகிறோம். இறைவன் எங்கும் பறந்து நிற்கக்கூடிய தன்மையிலே, எல்லாவற்றிலேயும் பறந்துன என்றத எல்லா இடத்திலேயும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய தன்மையிலே இறைவன் அந்த ஞானமானது இருக்கிறது. அந்த ஞான ஆனந்தந்தான் முருகப்பெருமானுடைய குமார சம்பவம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த குமார சம்பவம் என்பது என்ன? நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஞானம், ஞானத்தினுடைய தோற்றம். இங்கே இந்த ஞானம் வர வேண்டுமென்றால் இவ்வளவு நினைத்து பாருங்கள். நம்முடைய கஷ்டங்களெல்லாம் தொலைய வேண்டுமென்றால் சிந்தா குலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா ஸ்கந்தன் என துள்ளிக்கொண்டு வந்தவன் ஞானமானது துள்ளிக்கொண்டு நமக்குள்ளே இருந்து வருகிறது. கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா, உமை அந்த பாகத்தோடு சேர்ந்தவள், உமா என்று சொல்லும்படியாக காக்கக்கூடிய பிரணவமாக இருக்கும்படியாக காப்பதற்காக உலகமெல்லாம் உய்வதற்காக நமக்குள்ளே ஞானமாக முருகன் வந்து தோன்றுகின்றான். அதுதான் குமார சம்பவம், வேற ஒண்ணுமே கிடையாது. சம்பவித்தான். இதுக்கு இதை எங்கே சொன்னார், யார் சொன்னார் குமார சம்பவம்? போது கந்தபுராணம் மட்டுமில்ல, ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திரரோடு செல்லுகின்றார்கள். அந்த கங்கைக்கரைக்கு பக்கத்துல போன பொழுது கங்கையினுடைய வரலாற்றையும் குமார சம்பவத்தையும் சொல்லி பக்தஸ்ய கார்த்திகேயஸ்ய என்று சொல்லும்படியாக எவன் கார்த்திகேயனுக்கு பக்தனாக இருக்கிறானோ புவிமானவகா என்று ராகவா காபுஸ்தா கேட்டுக்கோ. இந்த குமார சம்பவத்தை எவன் சொல்லுகிறானோ புத்திர பௌத்திராதிகளோடு நீண்ட ஆயுளோடு சௌக்கியமாக இருப்பான் என்று சொல்லும்படியாக அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அதே மாதிரி கந்தபுராணத்துல ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது எவன் ஒருவன் இந்த சரித்திரத்தை குமார சம்பவத்தை கேட்கின்றானோ படிக்கின்றானோ நினைக்கின்றானோ அவனுக்கு அவ்வளவு பலன்கள். புத்திர பேரு முதல் பேராக அதிலே சொல்லப்படும். நற்புத்திர பேரு ஏற்படும். செல்வம் இல்லாதவனுக்கு செல்வம் உண்டாகும், வித்தை இல்லாதவனுக்கு வித்தை உண்டாகும். இதெல்லாம் இப்படியே வரிசையா பதவி வேண்டும் என்று சொல்லக்கூடியவனுக்கு பதவி உண்டாகும். இதெல்லாம் காமிய பலன். ஆனா இறைவனுடைய கிருபை உண்டாகும் என்பதாக அந்த இடத்துல பலஸ்ருதியாக சொல்லுவார்கள். குமார சம்பவம் இவ்வளவு நம்ம நெடுக பார்த்திருக்கிறோம். ரொம்ப ஆனந்தமான விஷயம். குமார சம்பவமாக அரக்கனை அழிப்பதற்காக காளிதாசன் தன்னுடைய குமார சம்பவத்தை சொல்லும் பொழுது தாரகாசுரனை அழிப்பதற்காக இவன் வந்து தோன்றவனே முடிச்சிட்டார். அதாவது எந்த ஒரு நூல்லையும் அந்த முடிவு இருக்கணும். இவன் எதுக்காக வந்து தோன்றினான்? அவருடைய காளிதாசன் பிரகாரம் தாரகாசுரனை கொள்வதற்காக வந்தான். இப்ப தாரகாசுரனை கொள்றதுக்கு முன்னாடி அவருடைய கதை முடிஞ்சு போயிடும். இவன் பிறந்தாலே கொண்டுட்டான்னு அர்த்தம் அப்படின்னு அதுக்கு உரையாசிரியர்கள் எல்லாம் விளக்கம் கொடுப்பார்கள். அது மாதிரி இவன் பிறந்தாலே இப்போ மற்ற கருத்துக்கள் எல்லாம் அப்புறம் பார்த்தாலே போதும், இவன் பிறப்பதே பெரிய விஷயம். நமக்குள்ளே முருகன் தோன்றுகிறான், அதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நமக்குள்ளே முருகன் தோன்றுகின்றான். முருகன் தோன்ற வேண்டும் என்றால் இவ்வளவு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். அருவமும் உருவமாகிய அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாகி கருணை கோர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டு கொண்டே உருதிரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று அந்த முருகப்பெருமான் நமக்குள்ளேயும் அவதாரம் செய்யட்டும். உலகம் உய்ய மட்டுமல்ல, இந்த உலகமாக இருக்கின்ற நாம் உய்வதற்காக நமக்குள்ளே இறைவன் அவதாரம் செய்யட்டும். அவனுடைய கிருபா கடாட்சமானது பரிபூர்ணமாக நம்மிடத்திலே சேர வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு ரொம்ப நேரமாக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இதுல இருக்கக்கூடிய தத்துவ கருத்துக்களாக பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். ரொம்ப அற்புதமான விஷயமாக அனுபவித்த ஆனந்தத்தோடு நான் இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்ததோ, ஆனா பரம ஆனந்தத்திலே இருக்கிறேன். முருகப்பெருமான் நம்மிடத்திலே தோன்ற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்தது கதையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக அடுத்தது கதை என்ன என்று நாம் பார்க்க போகிறோம்.